நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் இந்தியாவின் கணினி மென்பொருள் நிறுவனங்களில் ஒன்றான கிஸ்ஃப்ளோவின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி. பல மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட நிறுவனங்களை நிர்வகிக்கின்ற அவர் தமிழ்நாட்டில் மிக சாதாரண பின்னணியுடன் துவங்கி இன்று சிகரம் தொட்டிருப்பவர். சமூக முன்னேற்றத்திற்கும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் முயற்சிகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார். ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருந்த அவரை சிட்னி SPS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடுகிறார் ரைசல். அவர் வழங்கிய நேர்முகத்தின் பாகம் ஒன்று. வணக்கம் சுரேஷ் சம்பந்தன் அவர்களே.
வணக்கம்.
பொதுவாக வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து ஒரு காலேஜ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்கள் கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா? அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் செய்கிற மாதிரி காலேஜுக்கெல்லாம் போகல, உங்கள் அப்பாவோட வேலை செய்ய கிளம்புறீங்க. அப்படி வேலை செய்ய கிளம்பி அடுத்து வந்து இப்போ வந்து கிஸ்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கிறீங்க. ஒரு 100 மில்லியன் டாலருக்கு அதிகமாக வர்த்தகம் இட்டுக்கின்ற ஒரு நிறுவனம், இது எப்படி சாத்தியமானது?
ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆக்சிடென்டலாக ஐ காட் எக்ஸ்போஸ் டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். எப்படின்னா சின்ன வயசில் வந்து இந்த 17 வயசில் 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு போக முடியல. அப்போ வந்து எங்கள் அப்பாவோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருந்துச்சு, அதை பார்த்துக்கிறதுக்கு போக வேண்டியதாக போச்சு. அப்படி போக போகிற சமயத்தில் ஈவினிங்கில் வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போகலான்னு நண்பர்கள்லாம் சேர்ந்து போக ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க டைப் அடிக்க போனதை விட சைட் அடிக்க போனது தான் முக்கியமான.
ஏன்னா
அப்போல்லாம் வந்து ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்கலாம் ஒன்றா இருக்கிறதுக்கு இடமே கிடைக்காது, அந்த ஒரே இடம் வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் வச்சுக்கோங்களேன். இப்படி தான் ஒரு ஃபன்னாக ஆரம்பிச்சது. பட் அந்த ஓனர் என்ன பண்ணார்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தார் ஃபர்ஸ்ட் டைம், கடலூர்லேயே முதல் கம்ப்யூட்டர்னு கூட சொல்லலாம். அவரோட பிச் என்னென்னா, நீங்கள் வந்து 30 ரூபா கொடுத்து டைப்ரைட் அடிக்கிறீங்க, இன்னொரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம் அப்படின்னு. ஆனால் எங்கள் பசங்கள்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஓகே 30 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம் இருக்கலாம், இன்னொரு 50 ரூபா கொடுத்தா 2 மணி நேரம் இருக்கலாம். இப்படி வந்து லைக் இட் வாஸ் ஆல் ஸ்டார்டட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. பட் எனக்கு வந்து ஐ காட் ஹுக்ட் ஆன் டு த கம்ப்யூட்டர்ஸ். அவங்கெல்லாம் ஒரு ட்ராக்ல போனாலும் நான் வந்து கம்ப்யூட்டர் வந்து என்னை வந்து ரொம்ப டுக் அவே மை பேஷன் இன் டு இட். ஸோ நான் வந்து ஒரு ஆட் டைம்ஸ்லாம் போய் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஸ்லாட்டுக்கு வந்து 50 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50-60 ரூபா, 6 பேர் படிப்பாங்க ஒரு பேட்சில். ஸோ யூ பேசிக்கலி கெட் 10 மினிட்ஸ் ஸ்லாட் இன் த கம்ப்யூட்டர். 1 ஹவர் ஸ்லாட்டில் 6 பேர் இருந்தாங்கன்னா யுவர் கம்ப்யூட்டர் டைம் வித் த கம்ப்யூட்டர் ஜஸ்ட் 10 மினிட்ஸ். பட் 10 மினிட்ஸ் வாஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அதனால் வந்து அந்த 10 நிமிஷம் வந்து பத்தலை. ஏன்னா நான் நிறைய படிக்கிறேன், அதெல்லாம் பயிற்சி பண்ணி பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல.
இப்போ ஒரே கம்ப்யூட்டரில் 6 பேர் அட் அ டைம்லையா?
அவ்வளோதான். அப்போ ஐ அம் டாக்கிங் 1991. அப்போ இன்னும் விண்டோஸ்லாம் வரவே இல்லை, ஜஸ்ட் அபவுட் இன்னும் இந்தியாவுக்கு வரவே இல்லை. வந்தாலும் பைரேட்டட் காப்பி தான், லீகல் லைசன்ஸ்லாம் US எவனா எடுத்து டிஸ்க் எடுத்தோம்னா எடுத்துடுறது. ஸோ தேர் இஸ் நோ விண்டோஸ், திஸ் இஸ் டாஸ், MS டாஸ். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, கடலூரில் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் நோ ஒரு புக் ஸ்டோர் கூட கிடையாது. கடலூரில் நீங்கள் புக் ஸ்டோர் கம்ப்யூட்டர் புக்ஸ்லாம் வாங்கணுன்னா இடம் கூட பாண்டிச்சேரி போகணும். அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா இக்கின் போத்தம்ஸ் இருக்கும். இக்கின் போத்தம்ஸில் அவன் வந்து டாலரில் போட்டிருப்பான் புக்கு ப்ரைஸ்லாம். ஸோ $40 அப்படின்னா அன்னைக்கு 40 ரூபா ஒரு டாலர்னா 1600 ருபீஸ்ன்னு சொல்லுவோம், 1600 ரூபா. எல்லாம் யோசிச்சு பாருங்கள், அன்னைய ரேட் 1990ஸில் 1600 ருபீஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் பேயிங் 16,000 ஆர் ஈவன் மோர் டு பை எ புக். அப்படி ஒரு 500 ரூபா அன்னை காலகட்டத்தில் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து புக்கு வாங்கி படித்தது தான் வந்து பிகேம் த ஃபவுண்டேஷன் ஃபார் மை ஹோல் ஜேர்னி ஆஃப் பில்டிங் திஸ் ஹோல் கம்பெனி எவ்ரி திங். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்ததுக்கு அப்புறம் ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட் எவ்ரி திங் எல்ஸ், எது எல்லாமே மறந்து. அப்படியே என்ன சொல்லுவாங்களே, ஒரு இன்னொரு கோ இன் ஜோன் போகும்போது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம்.
நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி
தொடங்குறேன்
கடலூர்லேயே
வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தொடங்குறேன். அது வந்து ஒரு 3-4 வருஷம் ரன் பண்ணுறேன் ஆக்சுவலாக.
ஆனால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை பற்றிய ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியோ எதுவும் இல்லாமலேயே கம்ப்யூட்டர் கம்பெனி தொடங்குறீங்க?
ட்ரைனிங் அப்புறம் சைட்டில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இது ரெண்டுமே பண்ணுறது தான். பட் அப்போ நான் வந்து 4th year காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட படிப்பாங்க. அப்போ நான் வந்து அவங்களோட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஜூனியராக இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபோர்த் இயர் வந்து ப்ராஜெக்ட் இருக்கும், டெஸ்ட் எழுதணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் வந்து என்கிட்ட படிப்பாங்க, நான் தான் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஸோ இப்படி வந்து ரொம்ப ஐ யூஸ் டு பி ப்ரொஃபிஷியன்ட், ரொம்ப அட்வான்ஸ்டாக படிச்சிருப்பேன், நிறைய ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்சு வச்சுருந்துருப்பேன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாமே இந்த தமிழில் சொல்லுவாங்கள்ல ஏகலைவன் அப்படிங்கிற மாதிரி. ஏகலைவன் அப்படிங்கிறது யாரும் குருலாம் இல்லை, நீங்களே சுயமாக படிக்கிறது. ஆக்சுவலாக புக்கை பார்த்து படித்து அப்படி புக்கெலாம் வாங்கி படித்து அப்படி தட்டு தடுமாறி இதை பண்ணி அதை பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டது. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய கம்ப்யூட்டரோட இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆச்சு. 19 வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுச்சு.
2013 நினைக்கிறேன் இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை எதிர்கொள்கிறீங்க.
ஆமாம்,
இப்போ அதில் வந்து கம்பெனியை மூடிடலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகுது இல்லையா. ஆனால் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றீங்க, அந்த கதையை சொல்லுங்களேன். அதான் அது வந்து நிறைய தொழில் முனைவோருக்கு வந்து தோல்வி வந்து தொழிலில் வந்து நாமல் அது வந்து ஏற்படுறது, அதில் நாம் மீளணுங்கிற மாதிரியாக அந்த பின்னணியை சொல்லுங்கள்.
2004 நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 10 ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட. 2013 வரை அந்த கடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆகிடுது. கம்பெனி எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ என் கூட ஒருத்தர் வந்து ஒரு கோர் டீம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கோர் டீமில் மொத்தம் ஒரு 7 பேர் இருந்தாங்க, என்ன இல்லாமல் ஒரு 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேரில் வந்து ஒருத்தர் வந்து 10 ஆயிடுச்சு எனக்கு இந்த உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லை, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அந்த கோர் டீமில், எனக்கு அடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், 2வது கட்டத்தில் இருக்கிறவர். அவர் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு கம்பெனியில் அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார், இன்வெஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் என்ன கேட்டாங்கன்னா அவரை போய் விட்டு பேசுகிறாங்க. பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார், இல்லை நான் போனேன்னா எல்லாருமே போயிடுவாங்க, கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிட்டார், சொல்லிவிட்டு அவர் அமெரிக்கா போயிட்டார். அஃபிஷியலாக வந்து என்கிட்ட பேசக்கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டார். மீதி 6 பேர் இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்களோட உட்காந்து பேசணும்னா அவங்க வந்து என் மேலே வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, மொத்தம் 6 பேரும். அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் போயிட்டு இன்வெஸ்டர்ஸ்ட்டு போய் சொன்னோம், எங்களுக்கு வந்து சரியாக ஒரு 1 டைம் கொடுங்க, நாங்கள் 1 இந்த கம்பெனியை வந்து திருப்பிடுறோம், அது ஒரு பயங்கரமான ப்ரோக்ரஸ் காட்டுறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, இன்வெஸ்டர்ஸ்க்கும் நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, இதெல்லாம் கம்பெனியோட இதெல்லாம் எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல, போர்டுன்னு இருக்கும்.
ஆமாம்,
போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. என்கிட்ட 3 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 2 என்கிட்ட இருந்தாங்க, ஒன்று வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி கம்பெனி பிரச்சனை ஆகிட்டதுனால நாங்கள் 2 வந்துடுறோம், நீங்கள் 1 வச்சுக்கோங்க. அதனுடைய ஹோல் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா தே கேன் டைல்யூட் ஆர் லிக்விடேட் த கம்பெனி, செல் த கம்பெனி அண்ட் லிக்விடேட் த கம்பெனி, விச் மீன்ஸ் ஐ லூஸ் த கண்ட்ரோல். இந்த மாதிரி பிரச்சனையில் என் மேலே போடுறாங்க. அப்போ நான் வந்து ஐ ரெசிஸ்ட் தட், சேயிங் தட் நோ ஐ வோன்ட் பி ஏபிள் டு டூ தட், நான் தான் கண்டினியூ டு ரன் த போர்டுன்னு சொல்லிட்டு போனால் அதுக்கு வந்து நான் வந்து உங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீங்கள் வந்து கம்பெனியோட பணம் எல்லாம் சரியாக செலவு பண்ணலை அப்படின்லாம்
மிரட்டுறாங்க
அப்படின்னு இதெல்லாம் தாண்டி வர்றோம். தாண்டி வந்தால் நீங்கள் போலீஸில் பண்ண படிங்க, நான் எதுவுமே தப்பு பண்ணலை, தப்பு பண்ணிந்தான் எனக்கு பயம் இருக்கணும். என்ன சொல்லுவாங்களே, மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படின்னாங்களே, அந்த மாதிரி ஐ வாஸ் லைக் வெரி போல்டு, யூ டூ வாட் எவர் யூ கேன், தென் தே குடன்ட் டூ இட் பிகாஸ் ஐ வாஸ் வெரி கிளீன். வி ரன் த கம்பெனி வெரி வெரி கிளீன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி டேர்ன் அரவுண்ட் வெரி பிக், அந்த 1 மிகப்பெரிய சக்ஸஸ் கிடச்சிச்சு. அப்போலாம் வந்து எப்படின்னா நைட் 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவேன் நான், காலையில் 1 ஷிஃப்ட்டு 10:30 ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் 1 ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் அது வந்து டெவலப்மெண்ட் டீமோட ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 US ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், சேல்ஸ்க்கு டெலிஃபோன் மூலியமாக தான் சேல்ஸ் பண்ணுவோம், டெலி சேல்ஸ் மோஸ்ட்லி. 5:00 டு ஏர்லி மார்னிங் 3:00, ஸோ தட்ஸ் எ செகண்ட் ஷிஃப்ட். 3:00 முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு படுத்தூங்கிட்டு குளிச்சு, அது ஹோட்டல் மாதிரி வீடு இருக்கணும், வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் 10:30 ஆஃபீஸ்க்கு வந்துடுவோம், தென் டூ த சேம் திங். ஸோ திஸ் இஸ் த ரொட்டீன் ஐ ஹேட் அண்ட் இட் வாஸ் அ ஹியூஜ் டேர்ன் அரவுண்ட், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி நவ். ஸோ அந்த 1 வாஸ் அ வெரி கிரைசிஸ் பீரியட். இந்த டைமில் மீதி என் கூட 6 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் நாங்கள் வந்து கௌரவிக்கிற மாதிரி வி கேவ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு BMW கார் கொடுத்தோம் இலவசமாக.
அந்த கதையும் வாசிக்கிறேன் சொல்லுங்க.
ஆ, ஸோ அது அதுதான் அதனுடைய ஒரு ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆஃப்டர் 5-7 நாங்கள் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தே வாஸ் அ டைம், சரி இந்த சமயத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சபோது இவங்கெல்லாம் என் கூடவே இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குது, ஆனால் அவங்களே வந்து ஒரு 1 ஒரு காரும் கிட்டத்தட்ட 1 crore வச்சுக்கோங்களேன், அந்த 1 crore இந்திய மதிப்பில் கொடுத்து ஒரு கார் வாங்குவாங்களான்றது டவுட்டாகவே இருந்தது எனக்கு. அவங்க வாழ்க்கையை அனுபவிக்காமல் போயிடுவாங்களோன்னு ஒரு ஒரு டவுட் இருந்திருந்துச்சு. அதனால சரி ஓகே சர்ப்ரைஸா
இன்வெஸ்டர்ஸ் கார் கொடுக்கல
இல்லை. அப்போ நாங்கள் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டோம் கம்பெனி. அந்த 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 பீரியடில் கம்பெனி வந்து நல்லா பண்ணதுக்கப்புறம் வி பாட் பேக் ஆல் த ஷேர்ஸ் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ப்ரெட்டி மச் பிகேம் ப்ரைவேட். So now it's fully controlled by us. So appo we did this.
இப்ப உங்களை சுத்தி இருந்தவங்க அந்த நேரம் வந்து என்ன சுரேஷ் இதெல்லாம் நடக்காது விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மா அப்பா கூட சொல்லியிருப்பாங்க நீங்க கிராணம் பண்ணீங்களான்னு தெரியாது பொண்டாட்டி கூட உங்களுக்கு வேற ஒரு வேலைக்கு போக வேண்டியதுதான் அப்படிலாம் நடக்கலையா?
ஆக்சுவலாக ஃபேமிலி சைடில் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வரல.
கல்யாணம் பண்ணிட்டீங்க?
ஆ மீனிங் ஐ காட் மேரிட் வெரி ஏர்லி லைக் 24 இயர்ஸ் ஓல்ட். ஸோ ஐ ஹேட் ஃபேமிலி பட் தே ஆல்வேஸ் ஃபீல்ட் லைக் ஐ வில் டூ வாட் எவர். என் திறமை மேலே டேலண்ட் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் ஃபேமிலி சைடில் பெரிய டவுட் இல்லை. பட் வி ஆல்வேஸ் கோயிங் த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு சமயத்தில் வந்து ஐ ஹேட் டு செல் மை கார். என்கிட்ட அப்போ சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அப்போ வந்து என்கிட்ட ஒரு இனோவா கார் இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ தேவைப்பட்டுச்சு. சரி ரெண்டு காரை விற்றுட்டேன். விற்றவுடனே ஒரு அதில் வந்து 6 லட்சம் நம்ம கிடச்சிச்சு. அந்த 6 லட்சம் கிரெடிட் கார்டிலலாம் ஸ்வைப் பண்ணி எல்லாம் டாப்பில் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து ஸோ இந்த கிரெடிட் அந்த காரை விற்றோடனே அந்த சம்பளம் அந்த மாதம் சம்பளம் பே பண்ணிட்டோம். ஃபைனலாக அடுத்த மாதமே அந்த டேர்ன் ஓவர். இந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுனால அந்த 2013 கிரைசிஸை வந்து சமாளிச்சிடலான்ற ஒரு பயங்கர அசாத்திய நம்பிக்கை இருந்துச்சு. அது தகுந்த மாதிரி இட் ஆல் வெண்ட் வெல். ஸோ பட் அது போகலன்னா அஃப்கோர்ஸ் க்ளோஸ் தான் பண்ணியிருக்கணும்னு தோணுது. இட் குட் ஹவ் கான் ஈதர் வே. சக்ஸஸ் தான் கண்டிப்பாக வரணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டு சைடாகவும் போயிருக்கலாம் ஆக்சுவலாக.
சுரேஷ் இப்போ சொல்லுங்கள் உங்கள் பெற்றோரை பற்றி சொல்லுங்களேன். இப்போ நிறைய பேர் உங்கள் பெற்றோரின் பின்னணி உங்கள் பின்னணியோட கேட்க விரும்புவாங்க இல்லையா?
எங்கள் அப்பா வந்து எல்ஐசியில் ஒர்க் பண்ணாங்க. ஆஸ் அ மேனேஜர் லெவலில் இருந்தாங்க. ரிட்டையர் ஆகும்பொழுது ஆரம்பத்தில் கிளரிக்கல் லெவலில் ஆரம்பித்து மேனேஜர் லெவலில் ரிட்டையர் ஆனாங்க. பட் அதை விட முக்கியமான அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ரொம்ப நாள் இருந்தாங்க. இன்னமும் இருக்காங்க ஆக்சுவலாக. சிபிஎம்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வந்து தொழிற்சங்க தலைவராக இருந்தாங்க. கடலூருடைய அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக லைக் 25 இயர்ஸ் இஸ் அ குவைட் பாப்புலர் பர்சன் இன் கடலூர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து ஜெயலலிதா கட்சிக்கு போனாங்க. ஆமாம், ஒரு 5-6 இயர்ஸு. யூஸ் டு பி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஃபார் அந்த ஜெயலலிதா பேரவைன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் இருந்தாங்க. சப்போஸ் டு கெட் அன் எம்எல்ஏ டிக்கெட் அண்ட் ஹி குடன்ட் டூ இட். பட் தென் ஃபைனலி ஹி ரியலைஸ்ட். ஜெயலலிதாவுடைய அந்த போக்கு இருக்கு இல்லைங்களா, வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் த பர்சன் இஸ் ரியலி நாட் வாட் வி தாட் த பர்சன் இஸ். டிஸில்யூஷன்மெண்ட் அடக்கிறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வெரி ஆர்கனைஸ்டு பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம். அந்த ஆர்கனைஸ்டு மைண்ட் செட்லேருந்து அங்கே உள்ளே போனால் டோட்டலி அன்ஆர்கனைஸ்டு அது ஆக்சுவலாக. அதனால அப்புறம் வெளியில் வந்து திருப்பியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக குவைட் கிராஸ் ரூட்ஸ் லெவல் பர்சன் ஹூ கனெக்டட் வித் ஆல் த சோஷியல் சாரி தொழிற்சங்கங்கள் அதுங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்பா. ஸோ அதனால் எனக்கு அந்த நிறைய எக்ஸ்போஷர் இருந்தது. சின்ன வயசில் வந்து நான் வந்து இந்த தொழிற்சங்கம் தான் இருக்கும்போது நைட்டில் போஸ்டர்லாம் ஒட்டுவேன்.
இப்போ இதில் பார்த்தா வந்து நீங்கள் ஒரு சோசியலிச சித்தாந்தத்தில் தானே ஈர்க்கப்பட்டிருக்கணும், எப்படி திராவிட சித்தாந்தத்துக்கு வந்தீங்க?
அது வந்து பெரியார் தான். அதாவது எனக்கு ஆரம்பத்தில் பொலிட்டிக்கல் நாலேஜ் அது மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக. அதர் தான் அப்பா கூட இருக்கிறதுனால போய் நைட்லலாம் வந்து போஸ்டர்லாம் அடித்தோம்னா, ஏன்னா போஸ்டர்லாம் ஒரு 200 போஸ்டர் அடிச்சிங்கன்னா பாதி ஒட்டிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா பேப்பர் கடையில் போட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் யாராவது கூட போகலன்னா அந்த போஸ்டர்லாம் ஒட்ட மாட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், நைட்டு வந்து என்ன ஒரு 12 மணிக்கு மாவெல்லாம் காய்ச்சி போஸ்டர் ஒட்ட போடா அப்படின்னு சொல்லி நான் பின்னாடியே போயிட்டு எல்லாரும் போஸ்டர் ஒட்டுறாங்கன்னா அப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நடுவில் வந்து நாமளும் கொஞ்சம் பசை எடுத்து தடவி போஸ்டர்லாம் ஒட்டிட்டு ஃபன்னாக இருந்துச்சு. அந்த நாலேஜ் தான் இருந்துச்சே தவிர அது அரசியல் பக்கம் போகணும் இல்லை சித்தாந்தம் பக்கம் தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ இல்லை. பட் ஓரளவுக்கு கம்பெனி பெருசாக ஆகி வளரும் போது கூடவே வந்து பெரியார் பற்றி படிக்க வேண்டிய ஒரு இது சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அது பெரியார் பற்றி படிக்க படிக்க தமிழ்நாட்டை பற்றி படிக்க வேண்டியது வந்துச்சு. அது படிக்க படிக்க தான் வந்து இந்த திராவிட சித்தாந்தம் வந்து அதனுடைய உண்மையான ஆழமான புரிதல் புரிஞ்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இதுதான் எனக்கு வந்து என்னால் ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பர்சனலாக என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா திராவிட சித்தாந்தம்ன்றது என்னோட பொறுத்த வரைக்கும் சோஷியலிசமும் கிடையாது கேபிட்டலிசமும் கிடையாது. அண்ணா வந்து சென்ட்ரிசம்னு அப்போயே சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக சென்ட்ரிசம் இப்போ தான் பேசுகிறாங்க, அவர் வந்து 1950-60s சொல்லிட்டார் ஆக்சுவலாக. ஸோ இந்த சென்ட்ரிசம் வந்து ரொம்ப ஐடியலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா யூ கான்ட் டேக் அன் எக்ஸ்ட்ரீம் வியூ ஆன் எனி திங். ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டலிசமும் போக முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியலிசமும் போக முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ்ட் வியூ எடுக்கணும் போது அது ஜஸ்ட் மேட் ஸோ மச் சென்ஸ். அதனுடைய அடிப்படையில் பார்க்க பார்க்க வந்து பெரியாருடைய ப்ரீச்சிங்ஸு, எனக்கு நேச்சுரலாகவே கடவுள் நம்பிக்கை இல்லை, அது மோஸ்ட்லி எங்கள் அப்பாவனால கூட இருந்திருக்கலாம், எனக்கு கம்யூனிசம் இருந்ததில்லை. பெரியாருடைய எல்லாமே வந்து லாஜிக்கலாக பட்டுச்சு. நீங்கள் வந்து லாஜிக்கலாக அனாலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது எதுவுமே வந்து நம்ம ரிஃப்யூட் பண்ண முடியாத படிக்கு இருக்குது ஆக்சுவலாக. அது தொடர்ந்து அண்ணா படிக்க ஆரம்பித்தேன், அப்படியே தொடர்ந்து அப்புறம் கலைஞர் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே படிக்க ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு சம்மரி வந்துருச்சு என் மைண்டுக்குள்ளே.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.